ಕಾರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ, ಶರಣಮಯ್ಯಾ ದೇವನೇ, ಸರ್ವವಲ್ಲ ದೇವನೇ.
ಪಾಪಂ ತೀರ ಜೀವನ್ ಬಿಟ್ಟ
ஆண்டவர் சமூகத்தில் அமைதியை தேடி ஆவலோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
கடந்த மாதம் ஒலிபரப்பப்பட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் MP3 CD-ஆக இப்பொழுது கிடைக்கிறது. நீங்கள் கேட்க தவறியிருந்தாலோ அல்லது உங்கள் நண்பர்களுக்கு பரிசளிக்க விரும்பினாலோ இதை நீங்கள் வாங்கிக் கொடுக்கலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 0444-908-12-12. மறுபடியும் கூறுகிறேன், 0444-908-12-12.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலேயும் வேதாராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்பதற்காக நீங்கள் ஆவலோடு காத்திருப்பதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். வேத வசனங்கள் மேலே உங்களுக்குள்ள ஆவலை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாக அவரே உங்களையும் இன்று தொடர்ந்து வழி நடத்துவாராக. மிகா 5 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 2 வசனத்திற்குள்ளே கடந்து செல்லும் முன்பதாக ஒருமுறை கூட 3 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். சேனைகளையுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றிக்கை போடப்படும், இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எபிரேய வேதத்திலே இந்த வசனம் 4 அதிகாரத்தின் கடைசி வசனமாக காணப்படுகிறது. இது அந்த அதிகாரத்தை சேர்ந்ததுதான். இது 4 அதிகாரத்தின் 9 வசனத்தில் உள்ள பாபிலோனிய சிறைப்பிடிப்பை பற்றிய சத்தியத்தை தொடர்ந்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மீகா தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறைப்பிடிப்பின் கொடுமையை குறித்து கூற ஆரம்பித்து அதிலிருந்து இறுதி நாட்களை குறித்து சொல்கிறார். மகா உபத்திரவ காலத்தையும் அர்மகதான் யுத்தத்தை குறித்தும் சொல்கிறார். இப்பொழுது நமக்கு முன் இருக்கிற வசனத்திற்கு முந்தின வசனத்திலிருந்து அவர் மீண்டும் பாபிலோனிய சிறைப்பிடிப்பை குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்பொழுது மீகா 5:2 வசனத்தை பாருங்கள். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தாபீதின் வம்சத்திற்கும் சிதேக்கியாவிற்கும் முடிவு வந்தது போலாகிவிட்டது. அவர்கள் சிறைப்பிடிப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பின்னர் அவர்கள் இஸ்ரவேலுக்கு விவசாயிகளைப் போல வந்தார்கள். இவர்களிலிருந்து தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர்தான் தோன்றப்போகிறார். இங்கே எப்ராத்தா எனப்பட்ட பெத்லேயமே என்று சொல்கிறார். காரணம், அங்கே 2 பெத்லேயம்கள் இருந்தபடியினாலே எப்ராத்தா என்ற வார்த்தையை அதோடு சேர்த்து சொல்கிறார். எப்ராத்தா என்பதற்கு கனி மிகுந்த என்று அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு பிறக்கும் இடத்தை குறிப்பிட்டு மீகா சொல்லிவிட்டார். 700 ஆண்டுகளுக்கு பின்னதாகத்தான் எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறிவிட்டன. தாவீது வம்சத்திலே ஒருவர் பெத்லேமிலே பிறப்பார் என்ற நிலைமைக்கு சிறிது இடமே இருந்தது. தாவீது வம்சத்திலுள்ள ஒரு குடும்பத்தாரும் பெத்லேஹேமில் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு அவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். நாசரேத்திலே தாவீதின் வம்சத்திலுள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்து வந்தது. இருந்த போதிலும் மீகாவின் வார்த்தையின்படி தேவனுடைய குமாரன் பெத்லேமிலேதான் பிறக்க வேண்டும். சாஸ்திரிகளை பெத்லேமிற்கு நேராக வேதபாரர்கள் அனுப்பிவிடுவதற்கு இந்த தீர்க்க தரிசனமே அடிப்படையாகும். அவர்கள் மீகாவின் தீர்க்க தரிசனத்திலிருந்து இந்த வசனத்தை மேற்கோடிட்டு காட்டினார்கள். ஏனென்றால் அவர் அங்கேதான் பிறப்பார் என்பதை அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் அந்த நேரத்திலே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணராமல் விசுவாசியாமல் போனார்கள். மீகா தீர்க்க தரிசியின் சமகாலத்தவராகிய ஏசாயா தீர்க்க தரிசியும் இதை குறித்து சொல்லும்பொழுது ஏசாயா 7:14 வசனத்திலே, இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் என்று கூறினார். ஏசாயா தீர்க்கதரிசி வரப்போகிற மேசியாவை குறித்து இன்னும் சில காரியங்களை 9:6 சொன்னார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும்பொழுது நமக்கு என்று அவர் குறிப்பிடுவது நம் தேசத்தையோ அல்லது வேறு தேசத்தையோ நினைத்து சொல்லவில்லை, இஸ்ரவேல் மக்களை சிந்தையில் வைத்துத்தான் சொல்கிறார். பாலகன் பிறந்தார் என்று கூறுவதிலே அவருடைய மனித தன்மை சொல்லப்படுகிறது. குமாரன் கொடுக்கப்பட்டார் என்பதிலே அவர் இயற்கையாக பிறக்கவில்லை, அவர் கொடுக்கப்பட்டார் என்பதை சொல்வதால் இது அவருடைய தெய்வீகத்தை பற்றி சொல்கிறது. பாலகன் பெத்லேமிலே பிறந்தார், ஆனால் குமாரன் நித்தியத்திலிருந்து கொடுக்கப்பட்டார். இப்பொழுது மீகா 5:3 பார்ப்போம். ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்பு கொடுப்பார், அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடு கூட திரும்புவார்கள். இந்த வசனம் இன்னும் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். மரியாள் பிரசவ வேதனைப்பட்டாள் என்பது உண்மைதான், ஆனால் அது இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் சொல்லுகிறது என்பதை நாம் உணராமல் இந்த பகுதியை வாசித்து புரிந்து கொள்ள முடியாது. இது அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பினால் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதை குறித்து மட்டும் சொல்லாமல் அவர்களுடைய வேதனையை குறித்தும் சொல்லுகிறது. பிரசவ வேதனையை போன்ற மகா உபத்திரவ காலத்தின் வழியாக அவர்கள் கடந்து போக வேண்டியது அவசியம். அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள். அதாவது யூதர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து மீண்டும் கூட்டிச் சேர்க்கப்படுவார்கள். மீகா 5:4 பாருங்கள். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார், ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள், அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இங்கே தன்னுடைய மந்தையை போஷிக்கின்ற ஒரு மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து உருவகப்படுத்தப்படுகிறார். அவர் சபைக்கு மட்டும் மேய்ப்பர் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். பெத்லகேமிலே பிறந்து அங்கே புறக்கணிக்கப்பட்டவர் தம்முடைய மந்தையை போஷிக்கப் போகிறார். மெய்ப்பர் என்று சொல்வதை விட ஒரு சிறந்த உருவகம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அது அவருடைய பராமரிப்பை, பாதுகாப்பை, ரட்சிப்பை பற்றி சொல்லுகிறது. சங்கீதம் 22 நாம் பார்க்கிறது போல அவர் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கப் போகின்ற நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். சங்கீதம் 23 பார்க்கிறது போல அவர் தம்முடைய மந்தையை இன்றும் காத்து வருகின்ற ஒரு பெரிய மெய்ப்பராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 24 சங்கீதத்திலே நான் வாசிக்கிறது போல மகிமேலே வரப்போகின்ற பிரதான மெய்ப்பராகவும் இயேசு இருக்கிறார். அவருடைய முழு ஊழியமும் மெய்ப்பர் என்ற அலுவலின் கீழ் வருகிறதாய் இருக்கிறது. இப்பொழுது மீகா 5:5 பார்ப்போம். இவரே சமாதான காரணர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரமனைகளை மிதிக்கும் போதும் 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இங்கே அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்தின் மீது எதிராளிகள் வருவார்கள் என்று ஏசாயா தீர்க்க தரிசனத்திலும் பார்க்கிறோம். மீகாவின் நாட்களிலே அசீரியர்கள் கொடியவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் வட இஸ்ரவேல் தேசத்தை சிறைப்பிடித்து சென்றார்கள். 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் என்றும் அந்த வசனத்திலே பார்க்கிறோம். இதிலே காணப்படும் 2 எண்களையும் கவனித்து பாருங்கள். அது பூரணத்தை குறிக்கிறதாயிருக்கிறது. தேவன் அவர்களுக்கு போதுமானவற்றை செய்யப்போவதாக இதன் மூலமாய் சொல்லுகிறார். பிரசங்கி 11:2 நாம் பார்க்கும்பொழுது இந்த 2 எண்களும் அந்த அர்த்தத்தை உடையதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கவனிங்கள், வாசிக்கிறேன். பிரசங்கி 11:2, 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது என்கிறார். இங்கே 7, 8 போன்ற எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பொழுது மீகா 5:6 பார்ப்போம். இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோத்தின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள். அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய எல்லைகளை மிதிக்கும் போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார். இவர்கள் அசீரியா தேசத்தையும் என்று சொல்லப்படுவது கடைசி நாட்களை குறித்த முன் அறிவிப்பின் தொடர்ச்சியாகும். அசீரியா என்பது தேசங்களின் கூட்டமைப்பை அர்த்தப்படுத்துகிறது. இவர்கள் மகா உபத்திரவ காலத்தின் இறுதி பகுதியிலே இஸ்ரவேலுக்கு எதிராக வருவார்கள். இஸ்ரவேல் தேசம் அதனுடைய மெய்ப்பரால் பலப்படுத்தப்பட்டு அவர்களுடைய இந்த தாக்குதலில் அவர்களை புறமுதுகு காட்டச் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய எல்லைக்கே சென்று யுத்தத்தை நடத்துவார்கள் என்றும் பார்க்கிறோம். மீகா இந்த பகுதியிலே முற்றிலுமாக இயேசு கிறிஸ்துவை நம்முன் வைப்பது ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. முதலாவதாக அவரை பெத்லேமிலே பிறக்கிறவராக நம்முன் வைத்தார். அவர் பூமியிலே பிறந்தபொழுது அவர் தன்னை தாழ்த்தி பிறந்தார். அவர் தன்னை தாழ்த்தினதை குறித்து பிலிப்பியர் 2:5-8 நாம் பார்க்கிறோம். நாம் நம்மை நாமே தாழ்த்துகிறதில்லை. சில வேளைகளிலே சிலர் நம்மை தாழ்த்தி பேசி விடுகிறார்கள், நம்மை தாழ்மையாக நடத்தி விடுகிறார்கள் என்றால் உடனே எரிச்சல் படுகிறோம். ஆனால் கிறிஸ்து தன்னைத்தானே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து தன்னை வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். அவர் எதை வெறுமையாக்கினார்? அவருடைய தெய்வீகத்தை அல்ல, ஒன்றுமில்லாமையில் இருந்து இந்த உலகத்தோடு பேச வல்ல தேவன் ஒரு உதவியற்ற சிறு குழந்தையாக தாயின் மடியிலே தவழ்ந்து கொண்டு இருந்தாரே, அந்த அளவிற்கு தன்னை வெறுமையாக்கினார். அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், மனிதனில் மனிதனானவர். ஆனால் அவர் தன்னை ஒரு வரையறைக்குட்படுத்தினார். விருப்பத்தோடு தன்னைத்தானே ஒரு வரம்பிற்குள்ளே கொண்டு வந்தார். நாம் நம்மை நாமே ஒரு வரம்பு கோட்டுக்குள்ளே கொண்டு வர விரும்ப மாட்டோம். உண்மையிலேயே நம்மை நாமே விஸ்தரிக்க விரும்புகிறோம். சமீபத்திலே ஒரு கல்லூரியிலே படிக்கிற ஒரு மாணவியை சந்திக்க நேர்ந்தது. அவள் தனது கல்லூரி விடுதியிலே எப்படி நடத்தப்படுகிறாள் என்பதை குறித்து பேசிக் கொண்டிருந்தாள். அங்கே அவள் நடத்தப்படுகிற அந்த கட்டுப்பாடு அவளுக்கு மிகுந்த எரிச்சலை கொடுத்தது. சில காலங்களுக்குள்ளாக கல்வி கற்பதற்காக செல்லும் அவளே அதை குறித்து அவ்வளவு எரிச்சல் பட்டாள். ஆம் பிரியமானவர்களே, நாம் சுதந்திரமாக வாழ விரும்புகிறோம். நமக்கு எவ்வளவு எல்லை உண்டோ அவ்வளவையும் அனுபவிக்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே வெறுமையாக்கி எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு வரையறைக்குள்ளே தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். உண்மையிலே நாம் பொதுவாக ஜெயித்துதான் வாழ விரும்புகிறோம். சமுதாயத்திலே எப்பொழுதும் மேலாக இருக்க விரும்புகிறோம். மனிதன் பிடிவாதமானவன். அவன் தன்னை மையமாக கொண்டே வாழ்கிறவன். எதை செய்தாலும் அதிலே தனக்கு என்ன லாபம் இருக்கிறது என்று அறிந்துதான் செய்கிறவன். அவன் சுயநலவாதி. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் ஒரு மேய்ப்பர். அவர் ஒரு ராஜ மாளிகையிலேயோ தலைநகரிலேயோ பிறக்கவில்லை. ஒரு சாதாரணமான பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். ராஜா பிறப்பதற்கு ஒரு இடமும் கிடைக்கவில்லை. கிறிஸ்து உலகத்திலே வந்தபொழுது அவர் தம்முடைய மகிமையை துறந்தார். அது மட்டுமல்ல, இரண்டாவதாக மீகா இயேசு கிறிஸ்துவை சொல்லிய காரியம், அவர் நித்தியமானவர் என்று சொல்லுகிறார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று சொன்னதை நாம் கவனித்தோம். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவை மீகா ஒரு மெய்ப்பராக உருவகப்படுத்தி கூறுகிறார். அவர் தம்முடைய மந்தைக்காக தனது ஜீவனை கொடுக்கவும் அந்த மந்தையை கவனித்துக் கொள்ளவும் நல்ல ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். இறுதியாக அவர் மீண்டும் வருவார் என்று சொல்கிறார். அவர் எப்படி வருவார்? பிரதான மெய்ப்பனாக வருவார். தம்முடைய ஜனங்களை விடுவிப்பதற்காக அவர் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் சகல மகிமையோடும் அவர் வரப்போகிறார். மீகா 5:7 பாருங்கள். யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பனியைப் போலவும் மனுஷனுக்கு காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். தேசங்களின் நடுவாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பெறப்போகின்ற ஆசீர்வாதங்களை பனியும் மழையும் குறிப்பிடுகின்றன. மீகா 5:8 யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டு மிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும், கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறி போடுகிற பால சிங்கம் ஆட்டு மந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்கு சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள். இந்த ஒரு நிலையிலே இந்திய இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லை. ஆகவே இந்த வசனம் இஸ்ரவேலின் இந்திய நிலைமையை உருவகமாக சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறியலாம். இஸ்ரவேல் தேசம் பல ஆண்டுகளாக நிலையற்ற தன்மையிலேயே காணப்படுகிறது. ஆனால் தேவன் அதற்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேல் தேசம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது எதிர்காலத்திலே தேவன் அவர்களை அநேக தேசங்களுக்கு மத்தியிலே வாளாக்காமல் தலையாக்கப் போகிறதை நாம் பார்க்கப் போகிறோம். உபாகமம் 28:14 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் அன்று நிறைவேறும். இப்பொழுது மீகா 5:9 வசனத்தை பாருங்கள். உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள். இந்த நிகழ்ச்சியும் இன்னமும் நிறைவேறவில்லை. ஒரு நாள் வரும், அப்பொழுது தேவாதி தேவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இவ்விதமாக எல்லா சத்துருக்களுக்கும் மேலாக உயர்த்தப் போகிறார். அந்நாளிலே தேவன் அவர்களுக்கு அவர்கள் எதிராளிகள் எல்லார் மேலும் வெற்றியை தரப்போகிறார். வசனம் 10, அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து உன் ரதங்களை அழித்து. இந்த காரியமும் அந்நாளிலே நடக்கும் என்று மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அது இன்னும் பின்னால் உள்ள எதிர்காலத்திலே நடைபெறப்போகிற ஒரு காரியமாயிருக்கிறது. வசனம் 11 பாருங்கள். உன் தேசத்து பட்டணங்களை சங்கரித்து உன் அரண்களை எல்லாம் நிர்மூலமாக்கி. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், இஸ்ரவேல் தன்னுடைய உதவிக்கே எதையெல்லாம் சார்ந்திருந்ததோ அவற்றையெல்லாம் தேவன் அகற்றப் போகிறதாக சொல்கிறார். அவர்கள் குதிரைகளை, அவர்கள் ரதங்களை மற்றும் அரணான பட்டணங்களை தங்கள் உதவிக்காக அவர்கள் சார்ந்திருந்தார்கள். இனி அவர்களுக்கு இவைகள் தேவையாயிருக்கப் போவதில்லை. ஏனென்றால் அவருடைய மேசியா பூமிக்கு சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். வசனம் 12-13, சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன். நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள். உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன். உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய். நாள் ஒன்று வரப்போகிறது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரகாராதனையிலிருந்தும் பொய்யான பக்தி பழக்க வழக்கங்களிலிருந்தும் விடுதலை பெறப்போகிறார்கள். அவர்கள் ஜீவனுள்ள உண்மையான தேவனை மட்டுமே தொழுது கொள்ளும் மக்களாய் மாறுவார்கள். வசனம் 14, நான் உன் விக்கிரக தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்கு பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து. நாம் ஏற்கனவே சிந்தித்தது போல தோப்புகள் என்பது அநேக மரங்களை உடைய விக்கிரகாராதனை நடைபெறும் இடத்தை குறித்து சொல்கிறதாயிருக்கிறது. அப்படிப்பட்ட இடங்களை தேவன் அழிப்பேன் என்று சொல்கிறார். வசனம் 15 பாருங்கள். செவிகூடாத புரஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்றார். புறஜாதிகளிடத்திலே என்று சொல்லப்படுவது அவருடைய ஜனங்களை துன்பப்படுத்துகின்ற ஜாதிகளை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியானவர்களுக்கும் தன்னிடத்திலே திரும்பின மற்ற தேசத்தில் உள்ள மீதியானவர்களுக்கும் மேசியா ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரப்போகிறார். ஆனால் அவர் புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கரத்தோடும் நீதியை சரிக்கட்டுவேன் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரிடத்திலே மனம் திரும்பாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துவை அறிந்த ஒருவராயிருக்கலாம், அல்லது வெறும் வேதம் வாசிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, உபவாசம் செய்கிறவர்களாக கூட இருக்கலாம். இவ்வளவு இருந்தும் கூட நீங்கள் உண்மையாகவே தேவனிடத்திலே நெருங்கிச் சேர விருப்பமில்லாமல் இருக்கலாம். உங்கள் சொந்த தேவைக்காக மட்டும் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாயிருக்கலாம். இதனாலே நீங்கள் தேவனிடத்திலே திரும்பாதவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு உலக ஆசீர்வாதம் மட்டும் வந்தால் போதும் என்று எண்ணுகிறீர்கள். அருமையானவர்களே, இது போதாது. நீங்கள் தேவனிடத்திலே மனம் திரும்புங்கள், பரிபூர்ணமாக திரும்புங்கள். அவருடைய சத்தியத்தை அறிய, விசுவாசத்திலே பெருக, உண்மையான ஆவிக்குரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள உண்மையான இருதயத்தோடு அவரிடத்திலே திரும்புங்கள். உங்கள் உபவாசம், உங்கள் ஜெபம், உங்கள் வேத வாசிப்பு, உங்கள் பக்தி எல்லாம் புது நோக்கத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய், கர்த்தரை நம்புகிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், அவிசுவாசிகளை விட நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்க ஒரு நிலைமையிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போக வேண்டாம். ஆனால் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால், அவர் உங்களை புதுப்பித்து உங்களை நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலை செய்வார். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை புது மலர்ச்சி அடையும் என்பதிலேயும் சந்தேகமில்லை. ஜபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை விட்டு தூரம் போயிருந்த சமயத்திலே நீர் எப்படியெல்லாம் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட போகிறீர் என்பதை நீர் சொன்னீர் ஐயா. அதன்படியே நீர் செயல்பட்டீர், இன்னமும் செயல்படுவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களுக்கும் ஒரு நல்ல காலத்தை, ஒரு நல்ல வாழ்க்கையை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மீதியாயிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நாட்களிலே இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நித்தியமான ஒரு வாழ்க்கையை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் ஆண்டவரே, மெய்யாய் மனம் திரும்பி உம்மோடு கூட ஐக்கியப்பட்டு உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்மிலே நிலைத்திருக்க நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரோடும் நீர் தொடர்ந்து பேசும், அவர்களை நல் மெய்ப்பராக நீர் மெய்க்க விரும்புகிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
என்ன ராணி, வேதர் ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்டு இப்படி சோகமா உட்கார்ந்துருக்க?
இல்லக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆசீர்வாதமாவும் இருந்துச்சு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு.
ஏன், என்னாச்சு? சொல்ல வேண்டியது தானே.
இல்லக்கா, அவங்க வீட்ல இப்போ ரேடியோ இல்லையா, டிவி தான் இருக்கான்.
அதுக்கு என்ன, இப்பதான் வேதாராய்ச்சி நிகழ்ச்சி டிவில வருது இல்ல?
என்னது, டிவிலயா?
புதியுகம் சேனல்ல டெய்லி காலையில 5:30 பார்க்க சொல்ல வேண்டியது தானே.
அப்படியாக்கா?
ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப மொபைல்ல இருந்து மிஸ் கால் கொடுக்கறவங்களுக்கு அந்த டிவி நிகழ்ச்சியின் விவரம் SMS-லயே அனுப்பிடுறாங்களாம். நீ அத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம்ல. ஏ, ஈஸி தானே, இப்பவே ஒரு மிஸ் கால் கொடு. அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? 0444-908-1225.
ஓகேக்கா, நான் இப்பவே மிஸ்டு கால்
கொடுக்கறேன். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. தேவ கோபம் வரும் படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி. குணப்படு பாவி. கற்பனையை துறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், உள்ள பாவ வழி தீர்ந்தாய். புத்தி கட்ட ஆட்டுக்குட்டியே ஓடிவா, உத்தமமே பெனார் கத்தி அழைக்கிறார். குணப்படு பாவி, மடையாயோ பாவி.
மாறி துயரமாயோ, துக்கமடையாயோ, பாவி துயரமாயோ, மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ, மிக்க புலம்பாயோ, மனம் மெலிந்துருகாயோ, இக்கணம் பாவக்கசப்பை உணராயோ, தக்க அரும்பறை பக்கம் தொடராயோ, குணப்படு பாவி. தாவிதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசேயை போல், தாவிதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனசேயை போல், பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல், பாவி மனுஷியை போல் மனம் பாதைத்த பெதுரு போல், தேவனு கேட்காத தீமை செய்தேன் என்று பூவி புலம்புணல் ஆவியின் சொற்படி குணப்படு பாவி. உன்னை நீ நம்பாரே, இந்த உலகையும் நம்பாரே, உன்னை நீ நம்பாரே, உலகையும் நம்பாரே, பொன்னை நீ நம்பாரே, எந்த பொருளையும் நம்பாரே, பொன்னை நீ நம்பாரே, எந்த பொருளையும் நம்பாரே, தன்னை பலியிட்டு தாரணி விட்டவர் இன்னையும் ரட்சிப்பார், அண்ணவரை பற்றி குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, குணப்படு பாவி.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்க கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். யோபு 8:7.